அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் சையிதினா வ ஹபீபினா வ ஷஃபீஇனா மௌலானா முஹம்மதின் وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين ما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون آمنت بالله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين عن عبد الرحمن بن غنم رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم انه قال ليكونن من امتي قوم يستحلون الحر والحرير والخمر والمعازف أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري அலவற்ற அருளாளனும் நிகரில்ல அன்பாளனுமாகி அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்றென்று முறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தென்னும் கருணையும் சலாமென்னும் வீடேற்றமும் எங்கள் தலைவர் எம் உயிரிலும் மேலானவர், மக்கத்து மலராக உதித்தவர், மனித உள்ளங்களிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், முஜ்தஹிதான இமாம்கள், மஷாயிகுமார்கள், நல்லவர்கள், ஞானவான்கள், சீரவிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுனது சாந்தியும் சமாதானமும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை மேலன மதித்து அல்லாஹ்வுடைய மாளிகையிலே கடமையான ஜும்ஆவுக்காக ஒன்று கூடி இருக்கக்கூடிய பெரியோர்களே, மூமின்களே, வாலிப சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளால் உள்ளபடி பயந்து தக்வா செய்து வாழுமாறும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி உள்ளார்களோ அவைகளை மௌத்து வரை எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த கருமங்களை வாழ்விலே தவறுந்து நடவுங்கள் என்று எச்சரித்துள்ளார்களோ அந்த விடயங்களையும் மௌத்து வரை தவறுந்து நடந்து கொள்ளும்படியும், முதலாவது எனக்கும் என்னை சேர்ந்தோர்களுக்கும் அப்பால் மூமிங்களான உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் என்ற அடிப்படையிலே நல்லுபதேசம் செய்து கொள்கிறோம். பேரன்மிக்க முஸ்லிம் பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய எதிர்கால தலைமுறையே வேரோடு அறுத்து எறியக்கூடிய மிக நச்சான ஒரு பொருள்தான் போதை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அம்சமாகும். இந்த போதை வத்துக்கு இலக்காகி அதற்கு அடிமையாகி நம்முடைய சிறார்கள், நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய பெரியோர்கள் எல்லாம் எதிர்காலமே ஒரு பாலாக்கப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த போதை பொருளுடைய தாக்கமும் இதை இல்லாமலாக்குவதற்கான வழிவகைகளிலே நாம் எந்தெந்த கருமங்கள் ஈடுபடலாம் என்கிற சில முக்கியமான குறிப்புகளை இன்றைய குத்துபாவிலே நாம் படித்துக் கொள்ளலாம் என்ற ஆசையோடு நாம் படித்த சில விடயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று நாம் விரும்புகிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 26ஆம் திகதி அது வருமாக இருந்தால் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், உலகம் அறிந்தவர்களுக்கு தெரியும், ஜூலை மாதம் 26ஆம் திகதி என்பது சர்வதேச போதை ஒழிப்பு தினமாகும். அதாவது இந்த உலகத்திலே போதையற்ற ஒரு சமூகம் உருவாக வேண்டும், நல்ல ஒரு பிரஜை இந்த மனித வாழ்வு இந்த மண்ணுக்கு மேலால் மனித இனம் வாழ வேண்டும் என்பதற்காக சர்வதேச மட்டத்திலே ஐநாவுடைய புள்ளி விவகாரம் அல்லாஹு அக்பர் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்னால் திரட்டப்பட்ட முக்கியமான சில விடயங்களை நான் தொட்டு காட்ட விரும்புகிறேன். மூமிங்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏறத்தாழ 2008ஆம் ஆண்டு ஐநாவுடைய ஆராய்ச்சி சர்வதேச மட்டத்திலே போதைக்கு அடிமையானவர்களை அவர்கள் கணக்கிட்டு ஒரு புள்ளி விவரம் அவர்கள் வெளியாக்கினார்கள். எந்த அளவு கண்டால், பள்ளிக்கூடத்திலிருந்து பல்கலைக்கழகம் வரும் வரைக்கும் என்ற படிக்கிற மாணவர்கள், அதே போல அரச அதிகாரிகளில் இருந்து அரசியல்வாதிகள் வரும் வரைக்கும், இதே போல வாலிபர், இதே போல வயோதிபர், ஆண்கள் பெண்கள் என்கிற வித்தியாசம் இல்லாத நிலைக்கு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுடைய புள்ளி விவகாரத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஐநாவுடைய அறிக்கை 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த போதைப் பொருளுக்கு மொத்தமாக மனித சமூகம் அடிமையானவர்களுடைய தொகை 4,39,60,439,40,00,000 பேர்கள் இதற்கு பாதிப்புள்ள நிலையில் ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் உலக சனத்தொகையிலே 1/4 பகுதியினர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்பதைத்தான் இந்த புள்ளி விவகாரம் எடுத்து காட்டுகிறது. 439,60,00,000 பேர்கள் இந்த போதை வத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்கிற ஆய்வு இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐநாவுடைய தெரிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த நிலை? போதைப் பொருளை அழிக்க வேண்டும் என்று எல்லா நாடுகளும் முயற்சி செய்கிறது. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி வந்தால் எல்லா நாடுகளிலும் சர்வதேச போதை ஒழிப்பு தினம் என்று மக்களுக்கு விழிப்பூட்டப்படுகிறது. ஆனாலும் இதனுடைய பிரயோசனத்தை நாம் கண்டோமா? இப்படி ஒரு டாலை நாம் ஒதுக்கி மக்களுக்கு விழிப்பூட்டுவதன் மூலமாக, அதே போல பொதுவாக்கள், வானொலிகள், மீடியாக்கள், இந்த செய்திகள் மூலமாக மக்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டாலும் இதனுடைய உண்மையான பிரயோசனத்தை நாம் கண்டுகொள்ள முடியுமா என்று நாம் உள்ளத்தில் ஒரு கேள்வி கேட்டால், நான் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? மூமிங்களே, சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு வார்த்தை, திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்ட ஒழிக்க முடியாது இல்லையா? திருடனா பார்த்து திருந்தாட்டையே திருட்ட ஒழிக்க முடியாது. இரவு குடிக்காரன் என்ன செய்வான்? அந்த ஒன்லி அப்படி சொல்லி கொண்டுதான் குடிப்பான். நாளைக்கு நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஆனா விடிஞ்ச பிறகு மீண்டும் பார்த்தா மீண்டும் என்ன செய்வான்? அதே நிலைக்கு அவன் உள்வாக்கப்பட்டிருப்பான். ஆகவே இந்த போதை பொருளை இல்லாமலாக்குவதற்கு என்ன வழிவகைகளில் ஈடுபடலாம் என்பதை நாங்கள் ஒரு சாஸ்திரமான நிலையில் நாம் ஆராய்ந்து பார்த்தால், இதற்கு அடிப்படை அடித்த அதாவது இருக்கு, இதற்கு அடிமையானவர்கள் குறைந்தபட்சம் கொஞ்சம் சிந்தியுங்கோ உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி. நம்முடைய எதிர்காலம் என்ன? போதை பொருளுக்கு அடிமையானவர்களுடைய அந்த வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், வயோதிபர்களாக இருந்தாலும் சரிதான், தன்னுடைய அழகையே அவர்கள் அழித்து விடுகிறார்கள். தன்னுடைய எதிர்காலத்தையே அவர்கள் கேள்விக்குறியாக்கி விடுகிறார்கள். தன்னுடைய ஆணி வேறையே அறுத்து விடக்கூடிய நிலையில அவர்கள் தன்னுடைய வாழ்வையை மாற்றிக் கொள்ளுகிறார்கள். ஒரு வைத்தியரிடத்துல ஒரு நோயாளி வந்தார் மருந்து வாங்குவதற்காக. அவர் புகை பழக்கத்துக்கு அடிமையானவர், புகைத்தலுக்கு அடிமையானவர். ஏற்கனவே 4 வைத்தியத்தை போயிட்டுதான் இவர் 5வது வைத்தியரை நாடி வந்திருக்கிறார். வந்த சமயத்துல அந்த நோயாளி சொல்கிறார், அந்த வைத்தியரை பார்த்து, நான் எல்லா டாக்டர்கிட்ட போனாலும் நான் முதலாவது சொன்னது இந்த புகை பழக்கத்தை மட்டும் நீங்க விட்டுடுங்கன்னு சொல்லக்கூடாது, அதை மட்டும் என்னால விட முடியாது. என் ரத்தத்திலேயே ஊறிட்டு நீங்க என்ன மருந்து தந்தாலும் நான் அதை குடிக்கிறேன், பருகிறேன், சாப்பிடுறேன், ஆனா இந்த புகை பழக்கத்தை மட்டும் விட்டுடுங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே டாக்டர் பார்த்தாரு, நாம 5வது ஆளா இந்த இடத்துல வந்திருக்கிறான், ஏற்கனவே 4 பேர்த்த மருந்தெடுக்க போயிட்டு 5வது ஆளா வந்திருக்கிறான். இந்த தவறை அவனுக்கு அழகான முறையிலே
இந்த தவறை அழகான முறையிலே நாம் திருத்துவதற்கு அந்த டாக்டர் அழகான முறையில் என்ன செய்யார், கையாண்டார். அவர் சொன்னாரு, நான் தார மருந்து உங்களுக்கு பழிக்கணும், உன உடம்புல அது ஒட்டணும், உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும்னு சொன்னா இந்த புகைப்பழக்கத்தை நீ இல்லாமலாக்கி கொள்ளணும். ஆனா நீங்களா சொல்றீங்க அதை மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் காரம் மருந்தால உங்களுக்கு எந்த பிரயோசனம் இல்லை, ஆனாலும் அழகான முறையில நீங்க இந்த மருந்தை சாப்பிட்டு உங்களுடைய இந்த நிலையிலிருந்து மாற்றிக்கொள்வதற்கு நான் சில கருத்துக்கள் சொல்கிறேன், நீங்க அதை ஏற்று நடப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியர் கேட்டார். அந்த நோயாளி சொன்னார், அதுதான் உங்க தேடி வந்திருக்கிற சொல்லும் அப்படின்னு சொல்லி உடனே சொன்னார் டாக்டர், நீங்க ஒரு நாளைக்கு 20 பத்துறீங்க, நாளையிலிருந்து 40 பத்துங்க அப்படின்னு சொன்னார். நோயாளிக்கு பெரிய ஆச்சரியம் ஆயிட்டு, எந்த நாள் யாரு சொன்னாலும் வேண்டாம்னு சொல்றாரு, இவனை கொஞ்சம் கூட்டிட்டே புகைத்தல கூடுதலா பத்த சொல்றானே, ஏன் எதுக்கு அப்படி சொல்லி அந்த நோயாளி அந்த வைத்தியரை பார்த்து கேட்டார். உடனே அந்த வைத்தியர் சொன்னாரு, நீங்க நாளையிலிருந்து நீங்க வளமையா பாவிப்பதை விட இன்னொரு பங்கு கூடுதலா நீங்க பாவிச்சீங்கன்னு சொன்னா அவசரமாக உங்களுக்கு 3 பாக்கிய உண்டாகும் அப்படின்னு சொன்னார். முதலாவது என்னன்னு கேட்டா, உங்களுக்கு இருமல் இன்னும் கூடும், உங்களோட இருமல் இன்னும் கூடும், அப்படி கூடுனா இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கு திருட வரமாட்டான், ஏன்னா இந்த நேரம் நீங்க பக்கு பக்குன்னு இருமி கொண்டே இருப்பீங்க, அதனால வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் அலாட்டா தான் இருக்கிறான் அப்படி சொல்லி திருட உங்க வீட்டுக்கு வரமாட்டான், அதனால அது ஒரு பாக்கியம் கிடைக்கும். ரெண்டாவது ரோட்ல போற நேரம் எல்லாம் வாய் விடாம இருமிட்டு போவீங்க, அதனால தெருநாய் கூட உங்களை ஃபாலோ பண்ண பயப்படும், சரியா, தெருநாய் கூட உங்களுக்கு பின்னால வாரத்துக்கு பயப்படும், அது உங்களுக்கு நன்மைதான். மூணாவது, நீங்க வயசாளியாக மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் அதுக்கு முந்தைய நீங்க பேசிருவீங்க அப்படி சொன்னது வானவாப்பா, இதோட நிறுத்திக் கொள்றேன் அப்படி சொன்னாரு. இந்த மாதிரி அழகான முறையில அது அவங்களுக்கு கையாண்டா அதையில அந்த தவறில் இருந்து வெளியா நீங்க முடியும். இந்த போதை பொருளுக்கு அடிமையான உங்க பொறக்க போச்சலையே இந்த பழக்கத்தோடய நாங்க பிறந்தோம், சும்மா நான் கேட்கிறேன், பொறக்க போச்சலையே நாங்க இந்த பழக்கத்தோடய பிறந்த இல்ல, அது இடையில வந்துச்சு, இடையில வந்தது இடையிலே பேய்த்துடும். ஆனா நாம் அதிலிருந்து மீண்டு கொள்வதற்காக முதலாவது தன்னிலை உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்வது பிரதானமான ஒரு அம்சமாகும். ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பரும் ஒரு பயணம் போனோம். அப்படி பயணம் போற சமயத்தில் அந்த வாகனம் இட வழியில என்ன செஞ்சாங்க, தேநீர் குடிப்பதற்காக இடையில ஒரு நிலையத்தில் நெப்பாட்டினாங்க, அது ஒரு பெரிய பஸ். அப்போ இறங்கின நண்பர் 5 அந்த மனுஷன காணல. இந்த பழக்கத்துக்கு அடிமையான பிள்ளைகள் எங்க போவாங்கன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. வாகனங்களை நிறுத்தின உடனே அவங்க எழுப்பி என்ன செய்வாங்க, இந்த புகைத்தல் பழக்க உள்ளவங்க என்னோட போச்சுக்கொள்ள கூடாது, நான் நிலைமையை எடுத்து சொல்லுகிறேன். உடனே என்னுடைய நண்பரும் என்னை விட்டு ஒரு 10 காணாமல் போய்விட்டார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எங்களுடைய வாகனமும் தயாராகி விட்டது, அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த புகைத்தலும் பாதையில இருக்குது, இன்னும் முடியல. உடனே வாகனம் தயாராக போற சொன்ன உடனே எவ்வளவு அதை இழுக்கேனுமோ அவ்வளவு மட்டும் இழுத்துட்டு அப்புறம் என்ன செஞ்சாரு, கையில உள்ள தக்கீல போட்டு வீசிட்டு தன் காலால அதை கொஞ்சம் கசக்கிட்டு அப்படியே வந்து ஏறி உட்கார்ந்துட்டார். என்னுடைய நண்பரை பார்த்து நான் கேட்டேன், இந்த கையில உள்ள தக்கீல வீசிட்டு வரும் பொழுது காலால கொஞ்சம் கசக்கிட்டு வந்தீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அது நெருப்பு, அதுல யாராவது பிள்ளைகளுடைய கால பட்டுட்டா அது தீக்கு, அதாவது தீக்கு இரையாகிடும் பிள்ளையோட கால், அது யாருக்கும் ஒரு மனுஷன் கால பட்டுட்டா அது ஆபத்தாகிடும், அல்லது வேற ஏதாவது பொருள் அது பேர உளுந்தா தீ மூட்டப்பட்டு அதுல ஏதாவது ஆபத்துகள் வெளியாகிடுமோ என்ற பயத்துலதான் அதை போட்டு நான் நெருப்பை அணைச்சிட்டு வந்தேன்னு சொன்னார். உடனே நான் சொன்னேன், சமூகத்தின் மீது எவ்வளவு அக்கறை இல்லையா, பிள்ளையில கால் பட்டுடும், பெரிய மனிதர்களுடைய கால் பட்டு பொசுங்கிடும், சமூகத்தின் மீது அக்கறை காட்டுற நீ என் வாப்பா ஓ மீது கொஞ்சம் அக்கறை காட்ட மாட்டுக்கிற அப்படி கேட்ட உடனே அப்புறம் அவன் யோசிக்கிறான் இல்லையா, அந்த நெருப்பு இன்னொரு மனிதனுடைய கால் மீது பட்டு விடுமோ என்கிற பயப்படுகிற நீங்க அவ்வளவு நேரம் நீங்க அந்த புகைத்தலுக்கு அடிமையானீங்களே, அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகிற ஆபத்தை நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்க கூடாதா, முதலாவது நுரையீரல் புற்றுநோய் வெகு வேகமாக அது உங்களை தாக்கும், நுரையீரல் புற்றுநோய் வேகமாக அந்த பழக்கத்துக்கு உட்பட்டவங்களை தாக்கும். இரண்டாவது இதய நோய் சொல்லுவாங்க, மூணாவது மூளை பாதிப்பு, ஆண்மை குறைவு, சோர்வு, பலகீனம், மந்தம், இப்படிப்பட்ட பலவிதமான தாக்கங்கள் இதனால் அந்த பாவனைக்கு அடிமையானவர்களை தாக்குகிறது. இதையெல்லாம் நாம் விட்டு நாம் என்ன செய்யறோம், சமூக அக்கறையோடு நடைபெறுகிறோம், என்று நம்முடைய சிந்தனை இறக்கிறது. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்திப்போம். நமக்காக ஒரு குடும்பம் இருக்குது, நம்மை நாடி வந்த ஒரு ஜீவன் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய அமானிதமாக பொறுப்படுத்த ஒரு ஜீவன் நம்முடைய மனைவி, அமானிதமாக சாட்டப்பட்ட நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தாய் தகப்பர்கள் எவ்வளவு இயக்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இயக்கங்களை எல்லாம் யார் தணிப்பார்? பிள்ளைகளே, பெற்றோர்கள் விஷயத்திலும், வாலிபர்களே, உங்களை பெற்று வளர்த்த பிள்ளை கூட தாய் தகப்புட விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்கள். சிறு சிறு இந்த மாதிரியான பழக்கங்கள் தான் காலப்போக்கிலே பெரும் தவறுகளை இழைப்பதற்கு காரணமாக அமையும். அண்மையில கொழும்புல உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 16 வயசு பையன் இந்த போதை பொருளுக்கு அடிமையாக தன்னுடைய உயிரையே நீக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. தன் உயிரை பறிபோகக்கூடிய 16 வயசுக்குட்பட்ட ஒரு பையன் அண்மையில் கூட, அதாவது ஐநாவுடைய புள்ளி விவகாரம் சொல்லப்பட்டது, 10 வயசுக்கும் 24 வயசுக்கும் இடைப்பட்ட காலத்துடைய இந்த வயதுக்குட்பட்ட பாவிக்கக்கூடியவர்கள் 25 கோடி 10 லட்சம் பேர்கள் இருப்பதாக அவர்களுடைய புள்ளி விவகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 வயசுக்கும் 24 வயசுக்கும் இடைப்பட்ட இந்த காலத்துடைய பிள்ளைகள் ஏறத்தால் 25 கோடிகளுக்கு மேலால் இப்படிப்பட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் யோசியுங்கோ. எங்க பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸல்லவங்க அழகான நமக்கு நெறிமுறைகளை கற்று தந்திருக்கிறார்கள். வாலிப சமூகம் சாதாரண ஒரு சமூகம் அல்ல. வசாபு நஷா ஃபி இபாதத்தில்லா. அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே தன்னுடைய காலத்தை கழித்த வாலிபர் நாளைய கியாமத்தில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நெல்லை பெறுவார் என்று சொன்னார்கள் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இப்படிப்பட்ட அற்ப விளையங்களிலிருந்து உங்களை நீக்கிக் கொண்டு நல்ல ஒரு பிரஜையாக, நல்ல ஒரு சமூகமாக வாழ நீங்கள் முன் வாருங்கள். அதனால் தான் நான் சொன்னேன், திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது என்பது போல, இப்படிப்பட்ட பழக்கத்துக்குட்பட்ட வாலிப சமூகத்தினர்களே கொஞ்சம் சிந்தித்து அதிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக. நபியுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டிலே நீண்ட ஒரு பயணம் போக வேண்டிய நிலை வந்தது. நீண்ட ஒரு தூரமான ஒரு பயணம் போக வேண்டிய ஒரு நிலை. காலமோ குறுகியது, தூரமோ நீண்டமாக இருக்கிறது. அதனால மூசா அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது, வேகமாக அந்த பயணத்தை நான் செல்லுவதாக இருந்தால் வானத்தில் இருந்து ஒரு மலை முகில் மேகம் வந்தால் அது என்னை தூக்கி கொண்டு சென்று அந்த குறிப்பிடப்பட்ட அந்த எல்லையில் என்னை விட்டு விடுமே. அதனால் யா அல்லாஹ், எனக்கு அழகான அவசரமாக என்னை எடுத்து செல்வதற்கு ஒரு மலை முகில் மேகத்தை எனக்கு வாகனமாக இறக்கித்தான் என்று நபியுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சொன்னான், இன்ன கிராமத்திலே ஒரு வாலிபன் இருக்கிறான், அந்த வாலிபடத்தில் சென்று நீங்கள் அதற்காக ஏற்பாடு பண்ண செய்யுங்கள் அப்படின்னு சொன்னதுமே நபியுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த கிராமத்துக்கு வந்தார்கள். சொல்லப்பட்ட அந்த வாலிபனை அடையாளம் கண்டார்கள். அந்த வாலிபனோ தன் குடிசையிலே, தன் வீட்டிலே சோகமாக அமர்ந்திருப்பதை கண்டு அந்த வாலிபடத்தில் தன்னுடைய தேவையை சொன்னார்கள். உடனே அந்த வாலிபர் என்ன செய்தார், 2 ரக்காத்துகள் ஒதுவெடுத்து தொழுதார். தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார், யா அல்லாஹ், உன்னுடைய நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆசையை கொண்டு வந்திருக்கிறார், அவருக்கு ஒரு வாகனம் வேண்டும், அந்த வாகனத்தின் மூலமாக அவருக்கு தன்னுடைய வேலை அவசரமாக முடிய வேண்டும், அவர் எதிர்பார்ப்பது போல அவருடைய ஆசையை நீ நிறைவேற்றி வை நாயனே அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் துவா செய்தார். சுபஹான் அல்லாஹில் அலீம். சற்று நிமிடம் கழியவில்லை, ஒரு கருத்த ஒரு மலை முகில் மேகம் அப்படியே பணிந்து வருகிறது. நபியுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மலை முகில் மேகத்தில் ஏறிக்கொள்ளலாம் என்று ஒரு அசதி சத்தம் கேட்கிறது. மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மலை முகில் மேகத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு ஆச்சரியத்தோடு அந்த வாலிபனை பார்த்து கேட்கிறார்கள், ஏ வாலிபனே, அல்லாஹ்வுடைய நபியான நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தேன், எனக்கு ஒரு வாகனம் வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ் எனக்கு வாகனத்தின் ஏற்பாட்டுக்காக உன்னை சாட்சி வைத்திருக்கிறான், நீ துஆ செய்தாய், இந்த வாகனம் எனக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டு இந்த மலை முகில் மேகம் எனக்கு இறங்கியது, இவ்வளவு பெரிய அந்தஸ்து உனக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லி அந்த வாலிபனை பார்த்து நபியுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் கேட்ட பொழுது அந்த வாலிபன் சொன்ன பதில் எது தெரியுமா மூமிங்களே? அந்த வாலிபன் சொன்ன பதில் அவர் சொன்னாரு, எனக்கு வயசான தாய் தந்தையர்கள் இருந்தார்கள், எனக்கு வயசான அம்மா அப்பா இருந்தாங்க, அவங்களுக்கு நான் பணிவிடை செய்தேன், அவர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றினேன், அவர்களுடைய அவா அவர்களுடைய ஆசை அவருடைய அபிலாசைகள் என்ன என்பதை புரிந்து முன்கூட்டியே அவர்களுக்கு நான் ஹிதுமத் செய்து கொண்டே இருந்தேன். எனது தகப்பன் படுக்கையில் இருந்தார், படுக்கையில் இருந்த சமயத்தில் கூட நான் அவரை சலிக்காமல் அவருக்கு நான் உபகாரம் செய்தேன். கால போக்கிலே என்னுடைய தகப்பன் இறந்து விட்டார், மரணித்து விட்டார், அப்புறம் தாய்க்கு நான் பணிவிடை செய்தேன். என்னுடைய தாயாரும் இறுதி காலத்தில் அவர்கள் படுக்கையிலே விழுந்து விட்டார்கள், சலிக்காமல் அவர்களுக்கு நான் எல்லா ஹிதுமத்துகளையும் செய்தேன். அவர்கள் மரணித்து இன்று நாலு நாளாகி விட்டது, அந்த சோகத்தில் தான் நான் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய உம்மா மரணிக்கிற சமயத்திலே எனக்காக ரப்புல் ஆலமீனிடத்தில் ஒரு துவா செய்தார்கள், அந்த துவா பரக்கத்து தான் உங்களுக்கு பாக்கியமாக கிடைத்தது என்று அந்த வாலிபன் சொன்னார். எங்க உம்மா மரணிக்கிற சமயத்தில் சக்கராத்திரி இருக்கும் பொழுது அவங்க ஒரு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் என் புள்ள சலிக்காமல் எனக்கு ஹிதுமத்து செய்தான், என் புள்ள எனக்கு எவ்வளவு பணிவிடை செய்தான், அந்த பணிவிடைக்கு நீ ஏதாவது பகரம் செய்வதாக இருந்தால். அந்த அம்மா சொல்றாங்க, நல்ல இடத்துல கேட்கிறாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் ரப்ப என் புள்ள எனக்கு செஞ்ச பணிவிடைக்கு நீ ஏதாவது பகரம் செய்வதாக இருந்தால் என் புள்ள எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடாத நாயனே அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கேட்ட துவா தான் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்தான் என்று சொன்னாராக இருந்தார். தாய் தகப்பனுடைய துவா எவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த அம்மாவுக்கு கேட்ட துவா, என் புள்ள எது கேட்டாலும் ரப்பே நீ இல்லன்னு சொல்லிடாதே அப்படின்னு கேட்ட அந்த துவா பரக்கத்து தாங்க நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வளவு பெரிய அந்த வாகனம் உறங்குவதற்கு அந்த வாலிபுடைய துவா காரணமாக இருந்தது என்று சான்றோர்கள் அறிஞர்கள் நமக்கு இதை அழகாக எடுத்துச் சொல்லுகிறார்கள். ஆகவே நல்லவர்களை செய்தவிகளே, வாலிபர்களே, உங்களோட தாய் தகப்புடைய கனவை நனவாக்குங்கள். உங்களை நம்பி வந்த ஒரு ஜீவன் இருக்கிறாள், மனைவி இல்லையா, அவளுடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களிடத்தில் உங்களுக்கு அமானிதமாக தரப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கோ. இப்படி சிந்தித்தால் இப்படியான இந்த போதை வஸ்துக்கள் இருந்து நாம் நிச்சயமாக எங்களை நாம் காத்துக்கொள்ள முடியும். குறைந்தது கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசகுமிஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஒரு தவறான ஒரு கர்மம், இது அல்லாஹ் வெறுத்த ஒரு கர்மம், அல்லாஹ் பெரும் பாவம் என்று அறிமுகப்படுத்திய காரியம், அதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள அடிக்கடி அடிக்கடி நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். கியாமத்தினால் நெருங்குற சமயத்திலே போதைப் பொருளுடைய ஆதிக்கம் மனித சமூகத்திலே பெருகிவிடும் என்று எங்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லயஸ் ரப்பன்ன நாசும் மின் உம்மத்தி அல் ஹம்ர, இந்த சமூகத்திலே ஒரு கூட்டம் வருவார்கள், மதுபானத்தை சர்வ சாதாரணமாக அதை பாதிப்பார்கள், அந்த மதுவுக்கு பல பெயர்களை சூட்டிக்கொண்டு அதை பருகுவார்கள், போதை பொருளுக்கு பல பெயர்களை சூட்டிக்கொண்டு அதை பாவிப்பார்கள் என்று சொன்னார்கள் எங்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமா தாங்க, ஒரு காலத்துல நாங்க கேள்விப்பட்டதோ நாலு போதை பொருள் தான், ஒன்று கண்ணுன்னு சொன்னாங்க, சாராயன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பீடினு சொன்னாங்க, அப்புறம் சுருட்டுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல கேள்விப்பட்டது. ஆனா இந்த காலத்துல கேள்விப்படுகிறோம் சுபஹானல்லாஹ், வாய் அதை உச்சரிக்கவே நாம் கொச்சப்படுகிறது, வெட்கப்படுகிறது. ஹெரோயின் என்று சொல்கிறான், அப்புறம் என்ன செய்கிறான், கஞ்சான்னு சொல்றான், அபின்னு சொல்கிறான், அப்புறம் கொக்காயின்னு சொல்கிறான், மஜுவானா பான்பரான், இப்படி பல பெயர்களை எல்லாம் வச்சுக்கொண்டு இப்படி போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள், போதைப் பொருளை கடத்தக்கூடியவர்கள் கூட இன்று கொஞ்சம் சிந்திக்கணும். உங்களை போன்ற ஒரு மனிதருடைய வாழ்க்கையே நாம் நாசமாக்கி விடுகிறோம், உங்களுடைய பிள்ளையை போன்ற ஒரு பிள்ளையுடைய எதிர்காலத்தை நாம் கேள்விக்குறியாக்கி விடுகிறோம், உங்களை போன்ற ஒரு சகோதரனுடைய எதிர்காலத்தை நாம் குளிதோடி புதைத்து விடுகிறோம், உங்களை போன்ற ஒரு பெற்றோருடைய கனவையே நாம் அழித்து விடுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று மாற்று மதத்தவர்களை விடுத்து விடுவோம், மாற்று மதத்தவர்களை நாம் விடுத்து விடுவோம், முஸ்லீம்களான நமக்கு மத்தியிலே இந்த போதைப் பொருளுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அண்மையில நாங்க ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு சொந்தமான ஒரு விமானத்தில் நாங்கள் ஒரு பயணித்தோம், கத்தார் நாட்டை சார்ந்தது. கத்தார் நாட்டு விமானத்திலே போனவங்களுக்கு தெரியும், அங்கே மது சர்வ சாதாரணமாக பாவிக்கப்படக்கூடியது, மது சர்வ சாதாரணமாக அங்கே பாவிக்கப்படக்கூடியது. அப்ப நாம அந்த விமானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பணிப்பெண் என்னிடத்தில் வந்து அந்த மதுபானத்தின் சில பெயர்களை உச்சரித்து உங்களுக்கு அது வேணுமான்னு என்னை பார்த்து கேட்டாள். அந்த பெண்ணுக்கு யாரிடத்தில் என்ன பேசுவது என்பது தெரியாதுங்க, கேள்வி கேட்க தெரியாது இல்லங்க, கேள்வி ஆட்டத்தை கேட்கணும் என்பதை கூட தெரியணும் இல்லையா? கேள்வி கேட்பதல்ல, கேள்வி ஆட்ட கேட்கணும் என்பதை தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப அந்த மதுவுடைய பெயர்களை சொல்லி உங்களுக்கு அது வேணுமா இது வேணுமா, என் உருவத்தை பார்த்து அந்த பெண் கேட்டால், அங்கே உள்ள ஒரு அதிகாரி அழைத்து இப்படிப்பட்ட சமயத்தில, அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த பணிப்பெண் அவங்க ஒரு மாட்டு மதத்தை சார்ந்தவங்க, அவங்க இந்த வேலை அவங்களோட டியூட்டி அவங்க செய்யறாங்க அப்படி சொல்லி. இஸ்லாமிய நாட்டுக்கு சொந்தமான விமானம், இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற, மார்பு தட்டி பேசுகின்ற இந்த மின்னர் மேடையை வைத்து மக்கள் மன்றம் தானே. யூசுஃபுல் கரலாவி எந்த நாட்டை சார்ந்தவர்? யூசுஃபுல் கரலாவி எந்த நாட்டை சார்ந்தவர்? கத்தார் நாட்டை சார்ந்தவர். இந்து மக்கள் எல்லாம் பேசிக் கொள்ளக்கூடிய அறிஞராயிருக்க அப்துல் பாசித் என்று பேசுகிறோம், அவர் எந்த நாட்டிலே அவர் தீனுடைய பிரச்சாரம் செய்கிறார்? அவர் வேறு வேறு கொள்கைகளை சார்ந்தவராக இருக்கலாம். கத்தார் நாடு, இப்படி கத்தார் நாட்டிலே எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் இருந்தாலும் கூட அந்த நாடுகளிலே இவைகளெல்லாம் கண் காணமாக பார்த்து கொண்டு ஏன் இந்த மக்கள் மௌனித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இஸ்லாமிய நாட்டுக்கு சொந்தமான ஒரு விமானம், அந்த இஸ்லாமிய மரபுகளை கடைபிடித்தால் என்ன, சர்வதேச உலக மட்டத்தில் நாம் தரை குறைந்து விடுமா? 2020 நடைபெறக்கூடிய உலக உதைப்பந்தாட்ட புட்பால் அந்த நாட்டிலே நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த பாவனைகள் எல்லாம் அந்த நாட்டில் இப்பொழுது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. மது மாது விபச்சாரம், அதே போல கம்ப்ளீட், அதே போல சூது, இதெல்லாம் அந்த நாட்டிலே இப்பொழுது திறந்து விடப்பட்டிருக்கிறது. ஆண்களுடைய கலாச்சாரம் ஒரு பக்கம், பெண்களுடைய கலாச்சாரம் சீரழிந்து போய்விட்டது. ஏன் இந்த முஸ்லிமார்கள், ஏன் இந்த அறிஞர்கள் மௌனித்துக் கொண்டிருக்கிறார்கள்? எதற்காக இந்த மக்கள் வாய் மூடியிருக்கிறார்கள்? அந்த யூசுஃபுல் கர்தாவி போன்றவர்களுடைய இணையதளத்துக்கு நாம் எழுதி இது சம்பந்தமாக கேட்டோம், இதுவரைக்கும் பதில் வரவில்லை. ஆனால் நான் சந்தோஷம் அடைகிறேன், இலங்கை விமானம், சிறிலங்கன் விமானம் சவுதி அரேபிய நாட்டுக்கு போகிற சமயத்திலே, சவுதி அரேபியாவுடைய அந்த உலக வரைபடத்துக்குள் அவர்கள் உள்வாங்கப்பட்ட உடனே அந்த சிறிலங்கன் விமானம் ஒரு ஏளான் கொடுப்பார்கள், அறிவித்தல் கொடுப்பார்கள், சவுதி நாட்டு போர்டருக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், தயவு செய்து இந்த நாட்டுக்குள் நீங்கள் அல்கோஹால் பாவிக்க கூடாது, சாராயம் பாவிக்க கூடாது. எவ்வளவு அந்த நாட்டுடைய இறையாண்மையை அந்த நாடு, நம்ம நாடு பின்பற்றுகிறது, சந்தோஷம் அடைய வேண்டும் அல்லவா? அதே போல அந்த ஜித்தாவில் இருந்த விமானம் தரை எழுப்புற சமயத்தில் கூட சொல்லுவார்கள், சவுதி அரேபியோட எல்லையை நாங்கள் தாண்டுகிற வரைக்கும் எக்காரம் கொண்டும் நாங்கள் மதுவை பாவிக்க கூடாது. அந்த விமானத்தில் கூட மது பாவிக்கப்படுவதாக இருந்தாலும் கூட காட்சி பொருளாக வைப்பது கிடையாது. சிறிலங்கன் விமான நிலையத்தில் நீங்க பாருங்க, காட்சி பொருளாக கிடையாது, அதை மறைத்து வைத்து யார் கேட்பார்களோ அவர்களுக்கு பரிமாறுகிறார்கள். இஸ்லாமிய நாடு என்று மார்பு தட்டிக் கொள்ளக்கூடிய இந்த நாடுகள் எல்லாம் வெளிப்படையாக காட்சிப்படுத்திக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய அதாப் இறங்காம இருக்குமா மோமிங்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசஹபி வசலம் சொன்னாங்க, மது சர்வ சாதாரணமாக பாவிக்கிற நிலை வந்துவிடும், மியூசிக் சர்வ சாதாரணமாக மாறிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஹ்ஸிபுல்லாஹு பிஹிமுல் அர்த வயஜ்அலு மின்ஹுமுல் கிரதத வல் ஹனாதிர் நஊது பில்லாஹி மின்ஹா, இப்படி பாவ செயல்கள் மலிந்து விடுமாக இருந்தால் பூமி ஒரு கூட்டத்தை சுதி வாங்கி விடும், பூமி ஒரு கூட்டத்தை அழித்து விடும், இன்னொரு கூட்டம் குரங்குகளாக மாற்றப்படுவார்கள், இன்னொரு கூட்டம் பன்றிகளாக மாற்றப்படுவார்கள், நஊது பில்லாஹி மின்ஹா. இந்த ரெண்டும் மலிந்து விடுமாக இருந்தால், ஒன்று மது, இரண்டாவது மியூசிக் என்கிற சங்கீதம், இந்த ரெண்டுமே சர்வ சாதாரணமாக மாறி போய்விட்டது. இரவையிலே பிள்ளைகள் படுக்க செல்கிறார்கள், பெற்றோர்களே கொஞ்சம் கூட கவனத்துக்கு செலுத்துகிறேன், இரவு படுக்கைக்கு பிள்ளைகள் செல்கிற சமயத்தில் உங்களோட பிள்ளைகளுடைய காதுகளிலே எந்நேரமும் பார்க்கலாம் இரண்டு ஐபோன், இரண்டு இயர்போன் மாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. படுக்கையில் இருக்கிற சமயத்தில் கூட அந்த சங்கீத ஓசையோடு தான் உங்களோட குழந்தைகள் தூங்குகிறார்கள். அசிங்கம் இல்ல, வெட்கம் இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கொஞ்சம் சிந்தியுங்கோ, இந்த நிலையிலே அவனுடைய உயிர் பிரிந்து விட்டால், இந்த நிலையில் ரூஹு பிரிந்து விட்டால் என்ன நிலையாக இருக்கும்? இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹாக அமைந்தால் அவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. இறுதி வார்த்தை இதற்கு மாற்றமான ஒன்றாக இருந்தால் காதுகளில் எந்நேரம் பாய்ந்து கொண்டிருப்பதேதோ எல்லாம் சங்கீதம், மியூசிக் தான், MP3 MP4 இப்படி எல்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? நான் அண்மையில் கூட இந்த பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு வந்த சமயத்திலே நான் எடுத்துக்காட்டிய ஒரு விடயத்தை மீண்டும் தொட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த கொழும்பு நகரத்திலே நான் ஒரு கால் நூற்றாண்டு காலமாக இந்த இடத்திலே நாம் என்ன செய்கிறோம், பணிவிடை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மதரசாவுடைய பரிசளிப்புக்காக நாம் சென்ற சமயத்திலே ஒரு நாலு வயசு ஒரு பையனிடத்திலே ஒரு கேள்வி கேட்குமாறு அந்த நிர்வாகம் இடத்தில் ஒரு கேள்வி ஒப்படைத்தார்கள். அந்த 4 வயசு பையனை எழுப்பாட்டி நான் கேட்டேன், எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்தியதும் என்ன செய்வார்கள் என்று கேட்டேன். தூங்கி எழுப்பியதும் எங்க பெருமானார் என்ன சொல்லுவார்கள் என்ன செய்வார்கள் என்றுதான் கேட்டேன். தூங்கி எழும்புனா துவா ஓதுவாங்க தானே, அந்த நேரத்துலதான் கேட்டேன். அவன் சொன்னான், அந்த பையன் சொன்னா, தூங்கி எழும்புன உடனே எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு நாயகம் கூட விளங்க மாட்டேங்குது, அவன் சொன்னா தூங்கி எழுப்புதல் ப்ரொஃபட் முகமது அவர்கள் தூங்கி எழும்புதல் காப்பி குடிப்பார்கள் என்று சொன்னான். 4 வயசு பையன் சொன்னான், ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு தூங்கி எழும்புதல்மே காப்பி குடிப்பார்களாம். நான் கேட்டேன் திருப்பி அந்த பையனை பார்த்து ஆச்சரியமாக, என்ன காப்பி குடிப்பார்கள் கேட்டேன். அவன் சொன்னா குரு காப்பி குடிப்பார்கள் சொன்னான். இது யாரு கற்றுக் கொடுத்தது? பெற்றவங்களை உங்களை அடி மனசை தொட்டு கேளுங்க, அல்லாவுக்காக கேட்கிறேன், உங்களுக்கு ஆழமாக கேட்கிறேன். ஆ, இந்த வந்த பிள்ளைகள் எதை பார்த்து, நீங்க சொல்லி கொடுத்தா, இல்ல வீட்டுல உள்ள உங்க அம்மா உங்க மனைவிமார்கள் சொல்லி கொடுத்தா, இல்ல மதரசார் ஓதி கொடுத்த உஸ்தாதுமார்கள் சொல்லி கொடுத்தா, யாரு கற்றுக் கொடுத்தது? சினிமா, சங்கீதம், தொலைக்காட்சி இவைகள்லாம் கற்றுக் கொடுத்தது. அதை பார்க்கிறா, படுத்து எழும்புறான், எம்டி கோப்பைய வாயில வச்சு தேய்க்கிறான். அதை பார்த்தோடனே இப்படிதான் தூங்கி எழும்புன உடனே பால் குடிப்பாங்களா இருக்கும், காபி குடிப்பாங்களா இருக்கும். அவன் கேமராவுக்கு முன்னால பாசாங்கு செய்கிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. உண்மையிலே தூங்கிய எழும்புறான், உண்மையிலேயே தூங்கிய எழும்புறான் இல்லையே, கேமராவுக்கு முன்னால அவன் பாசாங்கு செய்து ஒரு எம்டி கோப்பைய உதட்டில வச்சு தேய்ச்சி எடுத்துட்டு அப்புறம் நாங்க குரு காபி குடிக்கிறோம் என்று அவன் பாசாங்கு செய்கிறான். இத நம்ம பிள்ளைகள் நம்பி வாழ்க்கையே ஏமாற்றி விட்டார்களே என்று நாங்க போய் சொல்றது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆகவே தான் இப்படிப்பட்ட இந்த சீரழிவுகள் இந்த சமூகத்தில் ஊடுருவிருக்கிறது. ஆகவே போதை அது ரொம்ப அழிவான ஒன்று. இன்னொரு போதை இருக்கு தெரியுமாங்க, இந்த போதையாவது சரி, ஒரு 2 மணி நேரத்தை 3 மணி நேரத்தை அவன் எழுப்பாட்டி நடக்க வச்சிடும். ஆனா இன்னொரு போதை இருக்குது, அது போதை எங்களோட சமூகத்தை அழித்து விடும். அந்த போதை எது தெரியும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இன்டர்நெட் என்கிற இணையதளம், வாட்ஸ்அப் என்கிற ஒரு இணையதளம், இவைகள் பொல்லாத போதை. அதிலே ஏறி உட்கார்ந்துட்டான் சொன்னா அவனை எழுப்பாட்டவே முடியாது. இந்த போதை தெளிவை வரும், அந்த போதை அழிவை தரும். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலிருந்து எங்களோட வாலிப சமூகம் காக்கப்பட வேண்டும். போதை என்பது 2 வகை. ஒன்று, நாங்கள் அருந்துகிற அந்த போதை பொருள் மூலமாக ஏற்படுகின்ற தாக்கம். இரண்டாவது, சோசியல் மீடியாக்கள் மூலமாக ஏற்படுகின்ற சமூக சீரழிவுகள். எனவே இந்த விடயத்திலும் எங்களோட சமூகம் காக்கப்பட வேண்டும். நேரங்கள் போதாது, சுருக்கிக் கொள்வோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி வரும் காலம் எல்லாம் சர்வதேச போதை ஒழிப்பு நாள் என்பதை மக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் கூட, ஒவ்வொரு தனி நபரும் இப்படிப்பட்ட பாவனைக்கு அடிபணிந்த அடிப்படையானவர்கள் அதிலிருந்து தன்னை காத்துக் கொள்ள உறுதி பூண்டு, நமக்காக ஒரு எதிர்காலம் இருக்குது, நமக்காக பல பொறுப்புகள் இருக்குது, நமக்காக ஒரு குடும்பம் இருக்குது, இவைகளை கருத்தில் கொண்டு அந்த தவறில் இருந்து விடுபட்டு நல்ல ஒரு பிரஜையாக மாறிக்கொள்வோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், இந்த பாவங்களை மன்னிப்பாயா? யாவா, இந்த பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயா? போதை பொருள் அற்ற ஒரு சமூகமாக நமது சமூகத்தை ஆக்கிடு ரஹ்மானே. யார் யார் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக தந்த எதிர்காலத்தையே நாசமாக்கி கொண்டு இருக்கிறார்களோ, யா அல்லாஹ், அதிலிருந்து அந்த வாலிப சமூகத்தை பார்த்து பாதுகாத்து நல்ல ஒரு பிரஜைகளாக அவர்களை ஆக்கி தந்துடு ரஹ்மானே. தாய் தகப்பர்களை நாம நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் எவ்வளவு கனவு காண்கிறோம், யா அல்லாஹ், அந்த கனவுகளை நமக்கு நனவாக்கி தா ரஹ்மானே. உலகத்தை நாங்கள் தேடிய சொத்து என்றால் காசு பணங்கள் கிடையாது, நாம் தேடிய சொத்து சுகங்கள் கிடையாது, பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய புள்ள குட்டிகள் தான் ரஹ்மானே. அதை இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோசனமாக்கி தந்துடுவாயாக. நாம் ஒரு நாள் மரணித்து விடுவோம், யா அல்லாஹ், நம்முடைய ஜனாதாவை நம்ம புள்ள குளிப்பாட்டணும், நம்முடைய ஜனாதாவை நம்ம புள்ளதான் கபன் செய்யணும், நம்முடைய ஜனாதாவை நம்ம பிள்ளைகள் தான் சுமந்து செல்லணும், நம்முடைய ஜனாதாவை நம்ம பிள்ளைகள் தான் தொழுவிக்கணும். ரப்பு, நம்முடைய ஜனாதாவை யா அல்லாஹ் கபருக்குள் இறங்கி நம்ம பிள்ளைகள் நல்லடக்கம் செய்து நமக்கா சதக்கத்தும் ஜாரியாவோட அமல்களை சேர்த்து வைக்கணும். யா ரப்பு, அந்த பாக்கியத்தை நீ இந்த ஏழைகளுக்கு நீ தரமாட்டாயா? நம்முடைய புள்ள குட்டிகளை யார் யார் நோயாளிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல தேக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்துடு ரஹ்மானே. எங்களை தொழில்துறைகளை வரக்கத்தை தாயா அல்லா, வியாபாரங்களை வளர்ச்சியை தாயா ரப்பு, ஹலாலான சம்பாத்தியம் வாசல்களை திறந்து தந்துடு ரஹ்மானே. நல்ல பிரஜைகளாக, நல்ல சமூகத்தினர்களாக எங்களை வாழ வைத்து ரஹ்மானே. மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியில் எங்களை கேவலப்படுத்தினாது யா ரப்பு. இஸ்லாத்தின் புனத்துவத்தை பாதுகாத்து, இஸ்லாமியர்கள் என்று மாறுபட்டு பேசி நம்முடைய உரிமையை பாதுகாத்து மக்கள் மத்தியிலே கௌரவத்தோடும் கண்ணியமாகவும் எங்களை வாழ வைத்தது ரஹ்மானே. கடன் பாரங்களை விட்டு எங்களை காப்பாத்து ரஹ்மானே. நாங்க மிஸ்கிங்கள் ரப்பு, நாங்க கேட்க தெரியாதவங்க யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தை கொண்டும் இந்த ஏழைகளுடைய துஆவை கபூல் செய்வாயாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.